நமஸ்காரம். தர்ம சந்தேகம் பகுதியில் ஒரு கேள்வி வந்திருந்தது. ஆகார நியமத்தை பற்றி, என்னென்ன உணவு உட்கொள்ளலாம், என்னென்ன காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம், எது தவிர்க்கப்பட வேண்டும்னு கேட்டிருந்தார். கண்ணன் பகவத்கீதையில் சாத்திக உணவுகளை உட்கொள்ள வேண்டும், ராஜச தாமச உணவுகளை தவிர்க்க வேண்டும்னு சொல்லுகிறார். அது பொதுவா அதனுடைய குணங்களை வைத்து இன்னென்ன உணவுகள் கூடாதுன்னு அவர் சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் எந்தெந்த காய்கறி வகைகள் சேர்த்து கொள்ளலாம், எது சேர்க்கக்கூடாது என்றெல்லாம் பட்டியல் படிக்கப்பட்டுள்ளது. பழைய நாள் நூல்களிலேயே உள்ளன. ஆனால் அந்த பட்டியல் 700-750 வருஷம் பழையது, இன்னும் முன்னாலையும் இருக்கிறது. அதற்கு அப்புறம் அப்புறம் நிறைய காய்கறிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. வெளிநாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது, பாரதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவையெல்லாம் உபயோகப்படுத்தலாமானால் அந்த நூல்களில் இருக்கப் போவதில்லை, அது பேரே இருக்காது. இப்ப கேள்வி என்னவென்றால், இன்னென்ன காய்கறிகளை நானே சிறு வயதில் சாப்பிட்டிருக்கிறேன், 25-28 வரைக்கும் சாப்பிட்டேன், அப்புறம் ஆகார நியமத்தை பத்தி தெரிந்தது, அந்த காய்கறிகள் எல்லாம் விட்டுவிட்டேன், இப்போது நான் சாப்பிடுவதில்லை. ஆனால் அடுத்த தலைமுறை குழந்தைகள் எல்லாம் அதே மாதிரி 20 வரைக்கும் சாப்பிட்டு விட்டு அப்புறம் விடலாமா? இதை ஏன் கேட்கிறேன் என்றால், அதில் இருக்கக்கூடிய சத்து, அது வைட்டமின்களோ இல்லை வேற என்ன மாதிரி சத்தோ அந்த குழந்தைகளுக்கு வேணும் என்று மருத்துவ ரீதியாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இளம் வயது ஆரோக்கியத்துக்காக அதை சாப்பிட்டு விட்டு பின்னால் தவிர்த்து விடலாமா? முதலிலிருந்தே ஏன் தவிர்க்க வேண்டும்? நிஜமாகவே அதை போல் அதில் கூடாத குணங்கள் எல்லாம் ஏதானும் இருக்கிறதா? கண்ணுக்கு, குடலுக்கு அப்படின்னெல்லாம் அந்த காய்கறிகளில் நல்லது இருப்பதாக சொல்லப்படுகிறதே, அப்ப அதை தவிர்க்க வேண்டுமான்னு கேட்டிருந்தார். நம்ம உடலுக்கு என்னென்ன ஆரோக்கியத்துக்கு என்னென்ன சத்துகள் தேவையோ அது அத்தனையும் ஆகார நியமத்தின்படி சாப்பிடலாம் என்று ஒத்துக்கொள்ளப்பட்ட காய்கறிகளிலேயே அந்த அத்தனை சத்துகளும் உள்ளன. இந்த வேற விலக்கப்பட்ட காய்கறிகளை சாப்பிட்டுத்தான் சத்து வர வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. இன்னும் கேட்டால், எத்தனையோ காய்கறிகளை பண வசதி இல்லாதவர்கள் சாப்பிடக்கூட முடியாது. அவர்களெல்லாம் ஆரோக்கிய குறவோடு இருக்கார்கள்னு சொல்ல முடியாது. சமீபத்தில் ஒரு சர்ச்சை கிளம்பியது. வெங்காயம், பூண்டு ஆகியவை போடப்பட்டால்தான் குழந்தைகளுக்கு உணவு சத்தாக இருக்கும், அது போட்டு கொடுக்க மாட்டேன் யாரான்னு சொன்னால் அது மதிய உணவு, இலவச உணவாக இருந்தாலும் அதை கொடுக்கவே கூடாது, அது நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சில வாதங்கள் எழுந்தன. ஆனால் அதற்கப்புறம் அதற்கு தக்க பதில் கொடுக்கப்பட்டது. குழந்தைகளுக்கு இன்னென்ன சத்து வேணும், அதை பற்றி மருத்துவ ரீதியாகவே பரிசீலனை செய்து இந்த மாதிரி காய்கறிகளை சேர்க்காமலே அந்த சத்து தாராளமாக வரும், இதை சேர்க்கணுங்கிற தேவையில்லை என்று மருத்துவ ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதனால் தொடர்ந்து மதிய உணவு அதே போல இந்த காய்கறிகள் சேர்க்காமலே வழங்கப்பட்டு வருகிறது. அதனால் இப்ப முதல் பதில், இந்த காய்கறிகள் இல்லாவிட்டாலும் வேண்டிய சத்துக்கள் தாராளமாக உள்ளன, அதுவே போதும். நம்முடைய யோகம், தியானம், உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கங்கள், இதுதான் தேகத்தின் ஆரோக்கியத்தை இன்னும் வளர்க்கும். அது ரெண்டாவது விஷயம். உடற்பயிற்சி, யோகம், தியானம் இவற்றை சரிவர செய்து வந்தால் நல்ல சத்துள்ளதா உடம்பை மாத்திக்கொள்ளலாம். சாப்பாட்டில் தான் சத்து இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அடுத்து மூணாவது அப்பக்ஷகா வாயுபக்ஷகான்னு தண்ணீரிலும் காற்றிலும் சத்து இருக்கிறது. இன்னைக்கு அந்த தண்ணீர் காற்றை சுவாசிக்க கூட முடியல. தண்ணீர் எங்கேயோ காசு கொடுத்து தான் வாங்குறோம், அதில் இருக்கிற சக்தி எல்லாம் கிடைக்கல. சுத்தமான நீர் இல்லை, சுத்தமான காற்று இல்லை. இதற்காகவெல்லாம் நம்ம குரலை ஒசத்த கூட முடியறதில்லை. அதனால் இதை போல எத்தனையோ கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தான் இருக்கிறோம். அப்போதெல்லாம் நாம் ஒன்றும் பேசுவதில்லை. இதுக்கு விடை தெரியும், இந்த காய்கறிகள் இல்லாவிட்டாலும் நமக்கு சத்து இருக்கிறது என்று விடையே தெரியும். அதனால தைரியமாக அவற்றை தவிர்த்து விடலாம். மற்றொன்று, இப்ப என்னென்ன உணவு வகைகள்னால் அதில் அந்தந்த என்ன ஏதான தவறான குணம் இருக்கிறதா, இந்த காய்கறிகள் ஏன் தள்ளுபடி, இதில் ரஜோகுணம் இருக்கிறது தமோகுணம் இருக்கிறதுன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா நீங்க கேட்கலாம். அதை பற்றி ஆராய்ந்துதான் ரிஷிகள் காலத்திலிருந்து எழுதி வைத்திருக்கிறார்கள். வேணும்னா திரும்ப அந்த ஆராய்ச்சியை தொடங்கலாம். யாரான நாலு பேர் அதுக்குன்னு இப்போ வேலையை விட்டுட்டு அந்த ஆராய்ச்சிக்கு வரப்போகிறோமா? அதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இல்லை. எத்தனையோ புது புது பண்டங்கள் எல்லாம் சந்தையில் அறிமுகமாகின்றன. அதில் இருக்கிறதெல்லாம் நல்ல சத்துகள் இருக்கா, போடப்பட்டிருக்கிறதெல்லாம் உண்மைதானா, இதை சாப்பிடலாமா, இதிலான உடற்கூறுக்கு கேடு இல்லையா, ஒன்றும் நம்ம பார்க்கறதில்லை. எது புதுசாக இருந்தாலும் வாங்கி உடனே சாப்பிட்டு பார்க்குறோம். அது நாவுக்கு சுகையாக இருந்தால் தொடர்றோம். நாலு வருஷம் கழிச்சு அந்த பண்டமே ரொம்ப மோசமாக சாப்பிட்டுருக்கவே கூடாதாம் அப்படின்னு மீண்டும் புகார் வருகிறது. அப்புறம் எல்லாரும் முழித்து கொண்டு அது வேண்டாம் நிறுத்துகிறோம். இதை போலெல்லாம் ஏனோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முன்னாட்களில் செய்யவில்லை. அப்படி எடுக்கப்பட்ட முடிவும் அல்ல இந்த காய்கறிகள் வேண்டாம்ங்கிறது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எடுக்கப்பட்ட முடிவு. அதனால் தைரியமாக இப்ப இதை போல புதுசா அறிமுகப்படுத்தப்படுற எல்லாத்தையும் நம்பி சாப்பிட்றதை விட ரிஷிகள் தன்னலமற்று ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தவர்கள், அதிலெல்லாம் சந்தேகமே இல்லையே. அது எழுதி வைக்கப்பட்டது நமக்கே தெரியும். சித்தர்கள் எழுதியிருக்கிறார்கள், காட்டோட காட்டா வாழ்ந்தவர்கள் எழுதியிருக்கார்கள். அவர்களுக்கு தான் அந்த சரீரத்தில் பலம் இருந்ததுங்கிறது நன்னா நமக்கு தெரியும். அதனால அவர்கள் சொல்லது எல்லா விதத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. எத்தனையோ நாம் இன்னும் சாப்பிடலாம் இருந்து ஆனால் சாப்பிடாத மூலிகைகள் இருக்கின்றன, நம்ம பயன்படுத்துறதே இல்லை. அதெல்லாம் அதை பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆயுர்வேத புஸ்தகத்தை எடுத்து வாசித்தாலோ, இந்த சித்தர்கள் மூலிகை விஷயத்தை வாசித்தாலோ, நம்ம உடம்பு இன்னும் கல்லு மாதிரி இருக்கிறதுக்கு எத்தனையோ எழுதப்பட்டுள்ளது. அதனாலே அந்த மாதிரி விஷயத்தில் நேரத்தை செலவழித்து தெரிந்து கொண்டு இன்னொரு ரெண்டு மூணு மூலிகைகளையும் கீரை வகைகளையும் சேர்த்து கொண்டாலே எவ்வளவோ ஆனந்தமாக இருக்கலாம். அந்த ரீதியில் யோசிப்போம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.